அன்பான சகோதர சகோதரிகளை, உங்களுடைய நிலையான ஆதரத்தலுக்காகவும் உங்கள் ஒவ்வொருக்கும் எங்கள் நன்றியும் அனுரையும் அன்பையும் தெரிவிக்கின்றோம். சமீபத்தில் சகோதரி நெல்சன் நானும் ஒரு சிறிய தனியர் மீன் காட்சி சாலையில் மீன்களை அழகாக ரசித்தோம். மீன்களும் முன்னமாக பாய்ந்து கொண்டிருந்தன. இந்த அழகான மீன்களுக்கு யார் உணவு ஊட்டுகிறார்கள் என நான் பக்கத்தில் இருந்த சிம்பதியிடம் கேட்டேன். அவள் சொன்னால், நான் தான். பின்னர் நான் கேட்டேன், எப்போதாவது உனக்கு நன்றி சொல்லியிருக்கிறதா? அவள் பதிலளித்தாள், இன்னும் இல்லை. தங்களுடைய சீசர்களுக்கு தங்களுடைய உண்மையான ஜீவாப்பத்திற்கு முக்கியத்துவம் கொடுக்காத எனக்கு தெரிந்த சில மக்களை பற்றி நான் நினைத்தேன். தேவனுடைய நன்மையை பற்றி நினைவில்லாமல் வாழ்கிறார்கள். தேவன் கொடுப்பதை அன்பையும் நன்றி உணர்வில் தெரிவிப்பதையும் யாரும் தெரிந்தால் எவ்வளவு கிருபையாயிருக்கும். ஆல்மா போதித்தான், நாம் நன்றிகளை ஏற்றுக்கொள்ளுமா? ஏனெனில் அவர் என்றென்றைக்கும் நீதியை நடப்பித்திருக்கிறார். நன்றி உணர்வின் நமது அளவு அவர் மீது உள்ள நமது அன்பிற்கான அளவு. தேவன் நமது ஆவிகளில் பிதா. அவருக்கு பரிபூர்ணமாக மாமசத்தின் சரீரமும் எலும்பும் இருக்கிறது. நாம் பிற்பதற்கு முன் பரலோகத்தில் அவரோடு நாம் வாழ்ந்து கொண்டிருந்தோம். தேவரின் சாயலில் ஒவ்வொருவருக்கும் ஒரு தனிப்பட்ட சரீரத்துடன் உருவாக்கப்பட்டோம். நமது சரீரம் காக்கப்படுவதை நினைத்து பாருங்கள். உண்மையிலே அது பரலோகத்திலிருந்து அனுப்பப்பட்டது. கற்று, உணவு, தண்ணீர் எல்லாமே ஒரு நேசமுள்ள பரலோக பிதாவிடமிருந்து நமக்கு வருகிறது. ஆதித்யத்தில் நமது கருத்தமான வாசம் செய்வது நம்மை ஆதரிக்க பூமி உருவாக்கப்பட்டது. வளர அணவு செலுத்த திருமணம் செய்து கொள்ள குடும்பங்களும் அமைந்து கொள்ள ஒரு திருடனும் நாம் பிறந்தோம். திருமணங்களும் குடும்பமும் தேவனால் நியாயம் செய்யப்பட்டுள்ளது. இப்போதைக்கு நித்தியத்துக்கும் குடும்பம் மிக முக்கியமான சமுதாய அங்கம். தேவனின் மகா சந்தோஷத்தின் திட்டத்தின் கீழ் குடும்பங்கள், ஆலயங்கள் முத்திரிக்கப்பட்டு நித்தியமாக அவருடைய பரிசுத்த பிரசானத்தில் வாழ ஆழ்த்தப்பட வைத்திருக்கிறது. அது நித்திய ஜீவன். ஒருவரின் குடும்பத்தின் அன்பான அங்கத்தினருடன் முடிவில்லாமல் சேர்ந்திருப்பதற்காக இயற்கையான ஆர்வமான மனித ஆத்மாவின் ஆழமான இயக்கங்களை இது நிறைவேற்றுகிறது. அவருடைய தெய்வீக நோக்கத்தில் நாம் அங்கமாயிருக்கிறோம். அவர் சொன்னார், மனிதன் சாவையும் நித்திய ஜீவனையும் கொண்டு வருவது என்னுடைய கிருபையும் மகிமையாயிருக்கிறது. இந்த இலக்குகளை அடையும் பொருட்டாக தேவன் தம்முடைய ஒரே பேரன் குமாரன் விசுவாசிக்கிறன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும் படிக்கும் அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். அந்த செயல் தேவ அன்பின் இறந்தன்மையின் ஒரு வெளிப்பாடு. உலகத்தை அக்னிக்குள்ளாக தீர்க்கும்படி தேவன் தம்முடைய குமாரனை உலகத்தில் அனுப்பாமல் அவரே உலகம் ரட்சிக்கப்படுவதற்கு அவரை அனுப்பினார். தேவன் நித்திய திட்டத்தின் மையம் அவரது குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் ஊழியம். தேவனின் பிள்ளைகளை மீட்க அவர் வந்தார். கர்த்தரின் பாவ நிவர்த்தியில் உயிர்த்தெழுதலில் ஒரு நிஜமானது. பாவ நிவர்த்தியால் தகுதியுள்ள யாவருக்கும் நீய ஜீவனுக்கு ஒரு சத்தியமானது. இப்படியாக இயேசு விவரித்தார், நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனமாய் இருக்கிறேன். என்னை விசுவாசிக்கிறவன் மரித்தாலும் பிழைப்பான். And whosoever liveth and believeth in him shall not die. For the gift of resurrection, for this sublime message of Easter, he will die.
கர்த்தரின் பாவ நிவர்த்திக்காக உயிர்த்தெழுதலில் அவருடைய வரத்திற்கு காக்கும் ஈஸ்டருக்கான இது மகிழ்ச்சியான செய்தியாக தேவனுக்கு ஸ்தோத்திரம். நமது பரலோக பிதா தன்னுடைய பிள்ளைகளை நேசிக்கிறார். சரீரம் மற்றும் ஆவுக்குரிய வரங்களால் ஒவ்வொருவரையும் அவர் ஆசீர்வதித்திருக்கிறார். ஒவ்வொருவற்றையும் பற்றி நான் பேசிடும். நான் தேவனின் பிள்ளை என நீங்கள் பாடும் போது உங்களுடைய சொந்த சரீரமான உங்களுக்கு அவர் கொடுத்த விகிதமே
நினைத்து பாருங்கள். அநேக ஆச்சரியமான உங்களுடைய சரீரத்தின் பண்புகளை உங்களுடைய சொந்த தெய்வீக தன்மைக்கு சான்றுவாயிருக்கிறது. உங்களுடைய சரீரத்தின் ஒவ்வொரு உறுப்புகளும் தேவனிடம் இருந்து வந்து ஒரு அற்புதமான வெகுமதி. ஒவ்வொரு கண்ணுக்கும் தனியாங்கும் கண்ணாடி இருக்கின்றன. ஒரு முப்புரியமான உருவத்தை உண்டாக்க நரம்புகள் தசைகளும் இரண்டு கண்களையும் கட்டுப்படுத்துகின்றன. பார்த்து கடைசிகளை புத்தி கொள்ள கண்கள் முளைக்கு இணைக்கப்பட்டிருக்கின்றன. உங்களுடைய இருதயங்கள் ஒரு விசேஷ சாதனம். இந்த ஓட்டத்தின் திசையை கட்டுப்படுத்துகிற நான்கு மெல்லிய மடிப்பு கதவுகள் அதற்கின்றன. ஒரு நாளைக்கு 100,000 முறைக்கு, ஒரு ஆண்டுகளுக்கு 36 மில்லியன் முறைக்கு இந்த மடிப்பு கதவுகள் திறந்து மூடுகின்றன. இருந்தும் நோயால் அது மாற்றப்படுவரை ஏற்றுக்குறை நிறுத்தப்படாமல் இந்த ஆழத்தை அவைகள் தாங்கிக்
கொள்கின்றன. The body renews its
தோல் பாதுகாப்பை அளிக்கிறது. அது வெப்பத்தால் அல்லது குளிராலும் காயம் ஏற்படாதே அது எச்சரிக்கிறது. அதன் சொந்த காலம் கடந்த உயிருக்கான சரீரம் புதிப்பது அதன் சொந்த முக்கியமான முலங்கூறுகள் அளவுகளை சரிப்படுத்துகிறது. அது காயங்களையும் எலும்பு முறிவுகளும் சரீரம் குணப்படுத்துகிறது. மறு உறுப்பத்தின் அதன் திறன் தேவனிடமிருந்து வருகிறது. ஒருவரின் தெய்வீக இலக்கை அடைய ஒரு பரிபூர்ண சரீரம் தேவையில்லை என்பதை நாம் நினைவு கூறுவோமாக. உண்மையிலே சில இனிமையான ஆவிகள் பரிபூர்ணம் இல்லாத சடங்குகளும் அடைக்கப்பட்டிருக்கின்றன. சரீர சவால்கள் குறிப்பாக அவர்கள் அவ்வளவாக சவால்களை சந்தித்து வழக்கமாக அதனிலே மிக பெரிய ஆவிக்குரிய பலனை மக்கள் அடைகிறார்கள்.
Because the body is governed by divine law, any healing comes by obedience to the law. மனித சரீரம்
யாராவது ஆராய்ச்சி செய்தால் அவர் நிச்சயமாக அவருடைய மகத்துவத்தில் வல்லமையை தேவன் ஆசைவடிக் கொண்டிருப்பதை பார்த்திருப்பார். தெய்வீக விதியில் சரீரம் அரசலப்படுகிறதால் அந்த ஆசீர்வாதம் நிச்சயமாக இருக்கிறது. விதிக்கு கீழ்ப்படிவதிலிருந்து எந்த ஒரு குணமாக வருகிறது. இருந்தும் இந்த அற்புதமான சரீரம் தன்மைகளை சார்ந்த வாசத்தில் அல்லது எங்கிருந்தோ வருகிறது ஒரு பெரிய தாக்கத்தால்
விளைகின்றன.
அப்படி நடப்பது மிக அரிது. ஆனால் அப்படியானால் அதில் ஒரு கிழந்த பக்கத்தை ஒருபோதும் சரிப்படுத்த முடியாது அல்லது அதன் புதிய பதிப்பை திரும்பவும் உண்டாக்க முடியாது.
Repair, regulation and regeneration.
ஒரு சாதாரண செயல்பாட்டிற்கு பாதுகாப்பிற்கு சரிப்படுத்துவதற்கு ஒழுங்குபடுத்துவதற்கு மறு உற்பத்திக்கு சரியான திறன் எல்லையில்லாத அளவு இருந்தாலும் இங்க வாழ்க்கை அழிவில்லாத தொடர்ந்திருக்கும். ஆம், இங்க பூமியில் நாம் மாட்டிக்கொண்டு இருப்போம். நமது இரக்கமுள்ளவராக இறுதியாக நமது சரீர மரணத்தை விளக்கிவிட வயதுவதற்கு பிற நடைமுறைகள் கொடுத்திருக்கிறார்கள்.
Is part of life.
ஏன் வேதம் பேசுகிறது? அவரை நேசிப்பவர்களுக்கு, அவரை சந்திக்க ஆயத்தம் பட்டவர்களுக்கு மரணம் ஏன் நாம் அழைக்கிறது? வாசலாய் தேவனிடத்தில் திரும்புவது ஒரு சந்தோஷம். இறுதியாக ஒவ்வொரு ஆவியும் சரீரமும் அவருடைய பரிபூர்ண அமைப்பில் மறுபடியும் சேர்க்கப்படும். ஆவியும் கணக்குகளும் அவைகளுடைய பரிபூர்ண வடிவத்தில் மறுபடியும் சேர்க்கப்படுகிற மீண்டும் ஒருபோதும் பிரிக்கப்படாதிருக்கிற நேரம் வரும். இந்த சரீரம் வரங்களுக்காக தேவனுக்கு சோஸ்திரம்.
For these physical gifts, thanks be to God. Important as is the body,
சரீரம் முக்கியமாதாய் இருப்பதைப் போல் ஒரு நித்திய ஆவிக்கு அது ஒரு கூடாரமாக இருக்கிறது. ஆநித்தியத்திற்கு முந்திய கோலத்தில் நமது ஆவிகளில் இருந்த சரீரம் மறித்த பின்பு தொடர்ந்து ஜீவித்து இருக்கும் சரித்திரத்திற்கு உயர்த்து படைப்பையும் ஆளுமையும் ஆவி கொடுக்குகிறது. இம்மையிலும் மறுமையிலும் ஆவியும் சரீரமும் ஒன்று சேரும் போது இறைத்தன்மையின் தகுதிக்கு ஒரு உயிருள்ள ஆத்மாவாக மாறுகிறது. ஒரு ஆவி முக்கியமான இருப்பதால் அதன் முன்னேற்றம் நித்திய விளைவாயிருக்கிறது. தாழ்மையான ஜெபத்தில் நமது நேசமில்ல பரலோக பிதாவிடம் நாம் தொடுப்பு கொள்ளும் போது அது பலம் படுத்தப்படுகிறது. ஒரு நாள் நாம் நியாயத்தீர்க்கப்பட்ட போகிற தன்மைகள் ஆவிக்குரியவைகள் அன்பு, நற்குணம், நல்லிணக்கம், இரக்கம் மற்றவர்களுக்கு சேவை இவற்றில் அடங்கும். இணைக்கப்பட்ட உங்கள் சரித்திரத்துக்குள் அடைக்கப்பட்டிருக்கிற உங்களுடைய ஆவி உங்களுடைய நித்திய முன்னேற்றத்துக்கு முக்கியமான வழிகளில் இந்த தன்மைகளை விருந்து அடையும் வெளிப்படவும் செய்கிறது. பரிசுத்த ஆலயத்தின் தற்பித்தல் முத்திரத்தில் நியாயமயங்களையும் சேர்த்து விசுவாசம், மனம் திரும்புதல், ஞானஸ்தானம், பரிசுத்த ஆவியின் வரம், முடிவு பரியாந்தம், நிலைத்திருதல் படிகளின் மூலமாக ஆவிக்குரிய முன்னேற்றம் பெறப்படுகிறது. பிழைத்திருக்க சரீரத்திற்கு தினமும் உணவு தேவைப்படுவதை போல் அப்படியே ஆவிக்கு போஷிப்பு அவசியமாயிருக்கிறது. நித்திய சத்தியத்தால் ஆவி போஷிக்கப்படுகிறது. பரிசுத்த வேதமத்தின் ஜேம்ஸ் ராஜாவின் மொழிபெயர்ப்பின் 400வது ஆண்டு விழாவை கடந்த ஆண்டு நாம் கொண்டாடி ஏறக்குறைய 200 ஆண்டுகளுக்கு மர்மன் புத்தகம் நம்முடையும் இருக்கிறது. இப்பொழுது அது 107 மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்டிருக்கிறது. இவைகளும் விலையேற்ற பெற்ற பிற வேதங்களின் தேவன் நமது நித்திய பிதாவென்றும் அவருடைய குமாரன் இயேசு கிறிஸ்து நமது இரட்சகர் மீட்பவன் என்றும் நாம் அறிகிறோம். இந்த ஆவிக்குரிய வரங்களுக்காக தேவனுக்கு தோஸ்திரம். ஆதாம், நோவா, மோசே மற்றும் அபிராம் போன்ற அநேக ஊழிய காலங்களில் தீர்க்கதரிசிகள் அனைவரும் நமது பரலோக பிதாவை இயேசு கிறிஸ்துவை குறித்து தெய்வீகத்தை போதித்தார்கள் என நாம் அறிவோம். 1820 தீர்க்கதரிசி ஜோசப் ஸ்மித்துக்கு பரலோக பிதாவும் இயேசு கிறிஸ்துவும் தோற்றம் அளித்த போது அவர்களால் நமது தற்பேதைய ஊழிய காலம் அறிமுகம் படுத்தப்பட்டது. 1830 சபை ஸ்தாபிக்கப்பட்டது. இப்பொழுது 182 ஆண்டுகளுக்கு பின் ஒவ்வொரு தேசத்திற்கும் இனத்திற்கும் பாஷக்காரர்களுக்கும் ஜனத்திற்கும் சுஷத்தை எடுத்து செல்ல உடன்படிகள் கீழ் நாம் நிலைத்திருக்கிறோம். அப்படி அதை செய்யும் போது கொடுப்பவர்களுக்கு பொறுப்பவர்களுக்கும் இருவருக்கும் ஆசீர்வதிக்கப்படுவார்கள். அவருடைய பிள்ளைகளை போதிப்பதும் தேவனை பற்றி ஒரு அறிந்து கொள்ளும் நிலையை அவர்களுக்கு ஏற்படுத்தும் நமது கடமையை அநேக ஆண்டுகளுக்கு முன் பெஞ்சமின் ராஜா சொன்னார். தேவனின் நம்பிக்கையை வையுங்கள். வானத்திலும் பூமியிலும் சகல காரியங்களும் அவரே உருவாக்கினார் என நம்புங்கள். வானத்திலும் பூமியிலும் சகல ஞானமும் சகல வல்லமையும் அவரிடத்திலிருந்து இருக்கின்ற என நம்புங்கள்.
God is the same.
நீங்கள் உங்கள் பாவங்களுக்காக மனம் திரும்ப வேண்டும் என்று தேவன் நேற்றும் இன்றும் மாறாதா இருக்கிறார். ஆனால் நாம் அப்படி அல்ல. நாம் உண்மையாக மாறுவோம். கிறிஸ்துவை போல் அதிகமாக மாறுவோம். மேன்மேடுதலின் வரத்திற்காகவும் தேவனோடும் இயேசு கிறிஸ்துவோடும் நமது குடும்பங்களுடன் நித்தியமாய் வாழ தகுதி படைவிக்கும் பாவ நிவர்த்தியின் வல்லமையை அடைவதற்கும் ஒவ்வொரு நாளும் சவாலா இருக்கிறது. இந்த வல்லமைக்கு ஸ்லாக்கியங்களுக்கும் சுவிசேஷ வரங்களுக்கும் தேவனுக்கு ஸ்தோஸ்திரம். அவர் ஜீவிக்கிறார் என்றும் இயேசு கிறிஸ்து என்றும் இது அவருடைய சபை என்றும் இந்த பிற்காலத்தில் அவனுடைய தெய்வீக இலக்கை நிறைவேற்ற மறுஸ்தாபிக்கப்பட்டு இருக்கிறது என்றும் நான் சாட்சி கொடுக்கிறேன். நான் நேசிக்கிற அவருடைய ஆலோசகர்களையும் தீர்க்கதரிசிகளாக ஞான திருஷ்டிகளாக வெளிப்படுத்துவர்களாக நாம் ஆதரிக்கிறதை போல் நமது முழு இதயத்தோடு நாம் ஆதரிக்கிற தலைவர் தாமஸ் எஸ் மான்சனால் இன்று நாம் வழிநடத்தப்படுகிறோம். இயேசு கிறிஸ்து நாமல் தான் அப்படியே சாட்சி அளிக்கிறேன். ஆமென்.